நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் கௌரிஹரன் தனபாலசிங்கம்.
வணக்கம்.
இது நெய்டாக் வாரம். பூர்வீக மக்களின் கலாச்சாரத்தை நாம் பெருமையோடு பார்க்கின்ற ஒரு வாரம் என்று சொல்லலாம். பூர்வீக மக்களோடு நீங்கள் 5 வருடங்களுக்கு மேல் பணியாற்றி இருக்கிறீர்கள். அந்த 5 வருடத்திலே 1 வருடத்தை நார்தர்ன் டெரிட்டரியிலும் மீதி காலத்தை மெல்பர்னிலும் உளவியல் ஆலோசகராக கடமையாற்றியிருக்கிறீர்கள். அந்த அனுபவங்களை நேர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா?
முதலாவதாக நெய்டாக் வாரத்திற்காக என்னை நேர்காணுவதற்காக முதல் நன்றி தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் நான் சில வருடங்களுக்கு முன்னர் நார்தர்ன் டெரிட்டரியில் டெனன் கிரீக் என்னும் இடத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கு வேலை செய்த பொழுதுதான் ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பற்றி மிகவும் ஆழமாக என்னால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது அவர்களை பற்றி படிக்கின்ற விஷயங்கள் ஒரு வீதம் கூட இருக்குமா என்று கூற முடியவில்லை. பாட புத்தகத்தில் படிக்கின்ற விடயங்களும் நேரே சென்று அவர்களுடன் வேலை செய்யும் பொழுது பார்க்கின்ற விஷயங்கள் அனுபவிக்கின்ற விஷயங்கள் மிகவும் வேறுபட்டதாக இருந்தது. டெனங்கிரீக்கில் வேலை செய்த பொழுது பல பழங்குடியினருடைய வாழ்வு நிலை எப்படியாக இருந்தது என்றால், 3ந்தர நாடுகளிலும் கூட கேவலமான நிலையில் சில இடங்கள் இருந்தன. உதாரணமாக அவர்களுடைய வசிக்கின்ற வீடுகளை நாங்கள் சிட்னி மெல்பர்னில் இருக்கின்ற வீடுகள் போன்று நாங்கள் சொல்ல முடியாது. கூடாரம் போன்ற சில வீடுகளில் 3 அறை இருக்கும் சில இடங்களில். அந்த 3 அறைகளில் 30 பேர் வசிப்பார்கள். அவர்கள் வீட்டிலேயே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அத்துடன் அங்கு வேலை வாய்ப்பு என்பது இல்லை. வேலை வாய்ப்பு என்பது வந்து இந்த சோசியல் ஒர்க், அதாவது மற்றவர்கள் உதவுகின்ற வேலை, உளவியல் சார்பான வேலைகள், மருத்துவம் சார்பான வேலைகள் தான் அங்கு இருக்கின்றன தவிர இதர விதமான வேலைகள் வந்து அங்கு மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. ஆகவே வேலை வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கின்ற நிலையில் அங்கு சாதாரணமாக சும்மா வீட்டிலேயே இருப்பவர்கள், போதைப் பொருளுக்கு அடிமை ஆகின்றவர்களும் மது பழக்கத்துக்கு அடிமை ஆகின்றவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். அத்துடன் பலரும் மேலோட்டமாக பார்த்து விட்டு ஒருவரை பார்த்து இவர் மதுவுக்கு அடிமையாகிவிட்டார் அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார்கள், ஆஸ்திரேலிய அபரிஜினல் சமூகமே இப்படித்தான் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் ஆழமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர்களுக்கு பேரதிர்ச்சி என்று சொல்வார்கள், அதாவது ட்ரோமா. ட்ரோமா என்கின்ற விஷயம் வந்து மிகவும் ஆழமான ஒரு பாதிப்பை அவர்களுடைய சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது ஒரு பெரிய வடுவாக அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த சமூகத்தில் இருக்கின்ற பலருக்கும் பலவிதமான உளவியல் ரீதியான தாக்கங்கள் பலருக்கும் இருக்கின்றன. அது மட்டுமன்றி நான் இங்கு மெல்பர்னுக்கு வந்த பின்னர் கூட ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பலருடன் வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. பலரும் நினைப்பார்கள் மெல்பர்னில் எங்கே பழங்குடியினர்கள் இருக்கின்றார்கள் என்று. இங்கு இருக்கின்ற பல சமுதாயத்தினரும் கலந்து விட்டதனால் அவர்களை பார்த்தால் கருப்பாக இருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் அபரிஜினல், அதாவது பழங்குடியினர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கும் கூட பேரதிர்ச்சியின் தாக்கத்தினால் பலவிதமான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனால் அவர்களும் மது பழக்கங்கள் மற்றும் போதை பழக்கங்கள் மற்றும் பலவிதமான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அவர்களுக்கும் இருக்கின்றது. இப்படியான சூழலில் நான் வேலை செய்யும் பொழுது பழங்குடியினருக்கு என்ன நடைபெற்றது, அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை உண்மையிலேயே எதிர்கொண்டார்கள் என்பதை நான் அவர்களிடமிருந்தே நான் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது.
நீங்கள் நகரத்தில் உள்ள பூர்வீக குடிமக்களுடனும் சேவையாற்றி இருக்கிறீர்கள். டெனன்ஸ் கிரீக் என்ற தொலைதூரத்தில் இருக்கின்ற அல்லது நகரத்திற்கு அப்பால் இருக்கின்ற ஒரு இடத்திலும் பூர்வீக குடிமக்களுடன் கடமையாற்றி இருக்கிறீர்கள். நகரத்தில் இருப்பவர்களுக்கும் தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கும் இடையில் எப்படியான வித்தியாசத்தை நீங்கள் அனுபவித்தீர்கள்?
ஆஸ்திரேலிய பழங்குடியினர்கள் என்று பார்க்கும் பொழுது நகரம் அல்லது ஒதுக்குப்புறமான அந்த தொலைதூரத்தில் இருக்கின்றவர்கள் என்று நாங்கள் பார்க்காமல், ஆஸ்திரேலிய பழங்குடியினர்கள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸ் என்று சொல்லுவார்கள் அவர்கள், அதாவது அவர்களுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு நாடு இருந்ததாகவும் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றுதான் அவர்கள் அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது பொதுவாக நாம் அவர்களை ஆஸ்திரேலிய பழங்குடியினர்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு என்று சொல்லி அடையாளங்கள் இருக்கின்றன. அதாவது உதாரணமாக எடுக்க போனால், நாம் மெல்பர்னில் வசிப்பதனால் இப்பொழுது இருக்கின்ற இடத்தை வொழஞ்சேரி கண்ட்ரி என்று சொல்லுவார்கள். அதே போன்று இங்கு நான் நார்தர்ன் டெரிட்டரியில் இருந்த பொழுது அந்த இடத்தை வொழமோங்கு என்று சொல்லுவார்கள். அப்படியான கண்ட்ரிஸ் அந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு என்று சொல்லி சில சில அடையாளங்கள் இருக்கும், அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு மொழி இருக்கும். இப்பொழுதெல்லாம் பார்த்துமாக இருந்தால் அந்த மொழியே பெருவாரியாக அழிந்து விட்டது. ஆனால் இப்ப ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற அந்த கண்ட்ரி சைடு அங்கு வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு முதலாவது மொழியாக அவர்களுடைய மொழியைத்தான் அவர்கள் பேசுகின்றார்கள். அங்கு இருக்கின்ற பலருக்கும் ஆங்கிலமே தெரியாது, அல்லது ஆங்கிலம் என்பது ஒரு மூன்றாவது மொழியாகவோ நான்காவது மொழியாகவோ தான் இருக்கின்றது. அவர்கள் வொழமொங்கு என்கின்ற ஒரு மொழியை பேசுகின்றார்கள், வால்பரி என்கின்ற ஒரு மொழியை பேசுகின்றார்கள், அப்படி வெவ்வேறு அவர்களுடைய மொழிகளை பேசுகின்றார்கள். ஆகவே சிலருக்கு நாங்கள் மொழிபெயர்ப்பாளர்களை கூட பாவித்து சிலருடன் நாங்கள் பேச வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். என்றால் அவர்களுக்கு ஆங்கிலம் சரியாக வராது, அல்லது ஆங்கிலம் பேச வராது. ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய நாட்டிலிருந்து அவர்களுடைய இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு போகாதவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமன்றி இப்பொழுது நான் மெல்பர்னில் இருக்கின்றவர்களை பற்றி பேச வேண்டுமாக இருந்தால் பலருக்கும் அவர்களுடைய மொழியே தெரியாது. அது மட்டுமன்றி பலரும் இங்கு இருக்கின்ற கலாச்சாரத்துடன் சேர்ந்து விட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். இன்னும் சில உதாரணங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால், நான் இங்கு ஒரு அபிரிஜினல் நிறுவனத்துக்கு வேலை செய்து விலகுவதற்கு முன்னர் அங்கு ஒருவரை சந்தித்தேன். முழுக்க முழுக்க வெள்ளை தோலை உடையவராக இருந்தார். அவரை பார்த்தாலே யாருமே அவர் பழங்குடியினர் என்று சொல்ல முடியாது, அப்படி வெளித்தோற்றத்தை பார்த்து நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்து கூறினார், என்னுடைய தாத்தா ஒரு மாதத்துக்கு முன்னால் காலமானார், அவர் இறந்து போனார். அவர் இறப்பதற்கு முன்னால் எங்களுக்கு சொல்லிவிட்டு இறந்தது விஷயம் என்னவென்றால், என்னுடைய இரத்தத்தில் பழங்குடி இனத்தினருடைய இரத்தம் இருக்கின்றது, ஆகவே நீங்களும் பழங்குடியினர் தான் என்று சொல்லி கூறிவிட்டு இறந்து விட்டார். அவர் வெவ்வேறு விடயங்களையும் கூறிவிட்டு போனதனால் நான் என்னுடைய அடி என்ன என்பதை நான் ஆராய ஆரம்பித்திருக்கின்றேன் என்று சொல்லி அப்படி வருபவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆகவே பலருக்கும் தாங்கள் பழங்குடியினர் என்று தெரியாமல் இருக்கின்றவர் பலர் கூட இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற இடத்தில் மற்ற இனத்துடன் கலக்காமல் அப்படியே இருப்பவர்கள் இங்கிருக்கின்ற மெல்பர்ன் சிட்னி போன்ற இடங்களில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றவர்களுடன் கலந்து விட்ட நிலையில் இருப்பார்கள். ஆகவே வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு வந்து அவர்களை சும்மா பார்த்தால் அவர்களை பார்த்தால் வெள்ளைக்காரர்களாகவோ அல்லது வேறு நாட்டுக்காரர்களாகவோ நாங்கள் நினைப்போமே தவிர நாங்கள் அவர்களை ஆஸ்திரேலிய பழங்குடியினர் என்று நாங்கள் நினைக்க மாட்டோம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால், சில சில விண்ணப்ப படிவங்களை நாங்கள் நிரப்பும் பொழுது நீங்கள் ஆஸ்திரேலிய பழங்குடியினரா என்கின்ற ஒரு கேள்வி கூட இருக்கின்றது. அது என்னத்துக்காக கேட்கின்றார்கள் என்றால், அவர்களுக்கு மேலதிகமாக ஒரு உதவியும் கிடைப்பதில்லை, ஆனால் என்ன நடக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு வந்து சில சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அவர்களை எப்படி நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களுக்குரிய கலாச்சார முறையில் அவர்களை அணுகுகின்றோமா என்கின்ற விஷயங்களை சரியாக நடத்த வேண்டும், இனியும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் அப்படியான விஷயங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள்.
பொதுவாக பூர்வீக குடிமக்கள் வெளியாள் ஒருவரை உள்வாங்கிக் கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அதனை டெரன்ஸ் கிரீக்கில் இருக்கும்போது அனுபவித்தீர்களா?
எனக்கு அப்படியான ஒரு அனுபவம் என்று சொல்லி எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அவர்களுடன் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் ஒரு தமிழர்களாக இருந்து கொண்டு தமிழில் பேசுகின்றோம் என்று வைத்துக் கொண்டால் வெளிநாட்டவர் அல்லது வெளியிலிருந்து ஒருவர் வந்து நீங்கள் தமிழ் பேசாதீங்கோ, நீங்கள் தமிழ் பேசாமல் இந்த மொழியை பேசுங்கோ என்று சொல்ற மாதிரி, அல்லது நீங்க வந்து வீட்டுல சோறு கறி சாப்பிடாதீங்கோ, நீங்க வந்து சாண்ட்விச் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னா எங்கள்ட முகத்தில அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதே மாதிரியான வேலைகளை அங்கு செல்கின்ற பலரும் செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். அவர்களை மாற்ற முயல்வது, அதாவது அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றி வாழ்ந்து வரும் பொழுது அவர்களையே அதை ஒரு குற்ற உணர்வாக அதை கேவலமாக பார்க்க வைக்க முயல்வது, அல்லது அவர்களை மாற்ற முயலும் பொழுது அவர்களுக்கு வெளியிலிருந்து வந்து அவர்களுடன் வேலை செய்வர்களை பார்க்கும் பொழுது நம்பிக்கை இல்லாதன்மை ஏற்படுகின்றது. ஏனென்றால் இவையெல்லாம் வருவது சமயத்தை மாற்றுவதற்காகவோ அல்லது நாங்கள் வாழ்கின்ற முறை சரியில்லை ஆகவே நாங்கள் எல்லாம் மாறிவிட வேண்டும் என்று சொல்லுவதற்காகவோ தான் வருகின்றார்கள். உண்மையான உதவுகின்ற நோக்கத்தில் வருபவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமன்றி 1970s வரை கூட பல ஆஸ்திரேலிய பழங்குடியினர்களை மிகவும் கேவலமாகத்தான் இங்கு நடத்தி கொண்டிருந்தார்கள். நான் ஒரு பட்டறை ஒன்றுக்கு சென்றிருந்தேன், ஒரு வொர்க் ஷாப் ஒன்றிற்கு. பழங்குடியினருக்கு என்னென்ன நடந்தது என்கின்ற விடயங்களை அவர்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இங்கெல்லாம் பவுண்டரி ரோட் என்று இருக்கின்றது, அல்லது செப்பரேஷன் ஸ்ட்ரீட் என்று இருக்கின்றது. அந்த பேர் வருவதற்குரிய காரணம் என்ன என்று யாருக்காவது தெரியுமா என்று எங்களை கேட்டார்கள். எங்களில் இருந்த யாருக்குமே தெரியாது. நாங்கள் நினைத்தோம் ஏதோ சும்மா ஒரு பேர் அப்படின்னு சொல்லி. பவுண்டரி ரோட் என்பது ஒரு எல்லை, பவுண்டரி அதாவது ஆஸ்திரேலிய பழங்குடியினரை சில சில முகாம்களை அமைத்து அந்த இடத்தில் வந்து இருத்தி அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. அப்படி வெளியே போக வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு என்று சொல்லி அனுமதி பெற்று வெளியே செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய குடும்பத்தினருடன் ஒன்றாக வெளியே செல்ல முடியாது. அவர்களுடைய குடும்பத்தினரை கூட பிரித்து பிரித்து வெவ்வேறு இடங்களில் விட்டிருந்தார்கள். அதாவது பல குடும்பத்தினரை அவர்களுடைய குடும்பத்தில், உதாரணமாக ஒரு குடும்பத்தில் தந்தை தாய் ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ரெண்டு பிள்ளைகளையும் வந்து ஒரு குழந்தையை குயின்ஸ்லாண்டில் கொண்டு போய் விடுவார்கள், மற்ற குழந்தையை நியூ சவுத் வேல்ஸில் கொண்டு போய் விடுவார்கள், ஒரு கன்வென்ட்லயோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். தாய் தகப்பனை வந்து இன்னொரு ரெண்டு ரெண்டு வெவ்வேறு இடத்தில் புரித்து விட்டு விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது சில நேரத்தில் நீங்கள் ரோட்டில் வீதியில் யாரையாவது உங்களுடைய குடும்பத்தினர் யாரையாவது கண்டால் கூட நீங்கள் பேச முடியாது. அப்படி இனியிலிருந்து ஏதாவது அலுவலாக நீங்கள் வீதிக்கு இறங்கினால் நீங்கள் உங்களுக்குரிய உரிய அனுமதி பத்திரத்தை நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். அப்படியான விஷயங்கள் எல்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அதனால்தான் இவர்களை பிரித்து ஒரு முகாமாக விட்டதனால்தான் அவர்களுக்கு வந்து இந்த செப்பரேஷன் ஸ்ட்ரீட், பவுண்டரி ரோட் அப்படியான பெயர்கள் கூட இப்பவும் இருக்கின்றது. அது மாத்த வேண்டுமா அல்லது மாத்தினால் பழைய கதைகள் வரலாறு எல்லாம் அழிந்து விடுமா என்கின்ற சில தர்க்கங்கள் கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் கூட பழங்குடியினர்களுக்கு எதிரான இனத்துவசம், அவர்களை ஒதுக்குவது, பல விஷயங்கள் இப்பொழுதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அவர்களுடன் நாங்கள் பழகும் பொழுது அவர்களுடன் மரியாதையாக அவர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் மதித்து அவர்கள் நிலத்திலிருந்து அவர்கள் எப்படி நடனம் ஆடுகின்றார்களோ, அவர்கள் எப்படி பாடுகின்றார்களோ, அவர்கள் என்னத்தை சாப்பிடுகின்றார்களோ அது அவர்களுடைய கலாச்சாரம் என்கின்ற மதிப்பை நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதை விடுத்து நாங்கள் அதை மாற்ற முயன்றால், நீங்களே இப்படி சாப்பிடுகின்றீர்கள், நீங்களே இப்போவும் தடியை சுற்றி நெருப்பை உருவாக்குகின்றீர்கள் அப்படி என்றெல்லாம் நாங்கள் அவர்களை மாற்ற ஆரம்பித்தால் அவர்களை நாங்கள் இன்னொரு விதமாக பார்த்தால் நாங்கள் அவர்களை நாங்கள் அவமதிக்கின்றோம். ஆகவே அப்படி அவமதிக்கும் பொழுது அவர்கள் நீங்கள் பெரியாக்களா, நாங்கள் எதோ கூடாதா அப்படி என்ற மாதிரி நீங்கள் சொல்ல வருகின்றீர்கள் என்ற மாதிரி தான் அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். அதனால் அவர்களின் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை உருவாகின்றது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்கள் யாரையும் உள்ளுக்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். ஆகவே இலகுவில் அவர்கள் யாரையும் உள்ளே எடுத்து விட மாட்டார்கள்.
நல்லது கௌரிஹரன், உங்களுடைய அனுபவங்களை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.